நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு சிவாஜிலிங்கம் அவர்களே.
வணக்கம்.
உங்களது அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களில் நீங்கள் முன்னின்று செயற்பட்டிருக்கின்றீர்கள். பல சர்ச்சைக்குரிய போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அதைவிட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் உறவினர் என்ற வகையில் நீங்கள் அவரது குடும்பம் சார்ந்த ஒரு சில விடயங்களிலும் முன்னின்று செயற்பட்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் இதற்கு முன்னரும் நீங்கள் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றீர்கள். இப்படி வர இருக்கின்ற அதிபர் தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதானது ஒரு பரபரப்பு அரசியலுக்காக என்று சொல்லப்படுகின்றது. உங்கள் பதில் என்ன?
நான் கூறுவதற்கு முன்னர் தேசிய தலைவருடைய உறவினர் என்றதுக்கு மேலதிகமாக 2009 மே மாதம் 18 யுத்தம் கோரமாக முடித்து வைக்கப்பட்டது. பின்னர் தலைவருடைய தந்தையாரும் தாயாரும் கொழும்பு பனாகுடை ராணுவ முகாமிலே அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்திலே, தந்தையார் காலமாகிய நேரத்திலே அவருடைய உடலத்துக்கு நீதி விசாரணை வேண்டும், பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது மாத்திரமல்ல, தந்தையாருடைய பூத உடலை கையளிக்குமாறு கேட்டு நான் எடுத்து வந்து இமைக்கிரியல் செய்தது மாத்திரமல்ல, தாயாரையும் வேறக்குரிய ஓராண்டுக்கு மேலாக பராமரித்து அதே போல சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று அவருடைய சகோதரியிடம் ஒப்படைத்து மலேசியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வருகின்ற பொழுது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில திருப்பி அனுப்பப்பட்டு நான் மீண்டும் மலேசியா சென்று தயாரை அழைத்து வந்திருந்தேன். இதே போல தலைவருடைய மனைவியார் மதிவதனி அவர்களுடைய தாயாரையும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து நான் கொழும்புக்கு கூட்டி சென்று மாலதீவிலே கொண்டு ஒப்படைத்து விட்டு வந்தவன். அதே போல கொழும்பிலே ஈமைக்கிரியை நடத்திவிட்டு மீண்டும் தாயாரை ஒப்படைக்க வேண்டும் என்ற பொழுது நான் ஜனாதிபதியுடைய செயலாளருக்கு சொன்னேன், நாளைய தினம் நான் என்னுடைய சாதம்பரை உண்ணாவிரதத்தை நான் ஆரம்பிக்கின்றேன், ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஆரம்பிக்கின்றார் இந்த செய்தியை சர்வதேச ஊடகங்கள் உள்நாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துவிட்டு ஆரம்பிப்பேன் என்றவுடன்தான் என்னிடம் உடலம் கையளிக்கப்பட்டது. ஆகவே இதிலே ஒரு நாங்கள் சமரசம் இல்லாமல் போராட வேண்டும் என்ற உறுதியுடன் தான் நான் பல்வேறு போராட்டங்களிலே பங்கு பெற்று இருக்கின்றேன், செய்திருக்கின்றேன். 2010 ரெண்டு பெரிய கொலைகாரர்களை அது ஜனாதிபதி மஹிந்தா ராஜபக்சே இராணுவ தளபதி சரத் பொன்சேகா ரெண்டு பேரையும் ஆதரிக்க முடியாது என்ற என்னுடைய உறுதியான கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது நான் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கினேன். அதன் பிறகு நடந்த விடயங்கள் உங்களுக்கு இன்றைக்கும் கடந்த தேர்தலில் 2015 ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது 8வது தேர்தல், 7 தேர்தல்களும் நாங்கள் அரசியல் தீர்வை ஒரு அணிலன் ஒப்பிட்டால், நாங்கள் தமிழ் மக்களை ஒரு நாயுடன் ஒப்பிட்டால் அதை போய் பிடிப்பதற்கு செல்கின்ற பொழுது அது ஓடி போய் மரத்தில் ஏறுவது போல இன்றைக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்களே மாற்றப்பட்டுவிட்டோம். இந்த தடவையும் அதுதான் நடக்கப் போகின்றது. இந்த தடவை அவர்கள் எதுவுமே சொல்ல மறுக்கிறார்கள். தென்னிலங்கைக்கு அல்ல சிங்கள தேசத்துக்கான தேர்தலிலே நாங்கள் வெளியே போய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு எண்ணப்பாடும் அந்த அகம்பாவம் அவர்களிடம் இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கட்டி தமிழ் மக்கள் ஒரு நாங்கள் ஒரு ஒரு தேசம் தேசிய இனம் எங்களுக்கு இறமை இருக்கிறது, இந்த அடிப்படையிலே நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்காகத்தான் நான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக நான் களமிறங்கி இருக்கின்றேன். திருமதி அனந்தி சசேன் அவர்களை ஒரு கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய அடையாளமாக நிறுத்துவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கிடைக்காத காரணத்தால் நான் போட்டியிடுகின்ற முடிவை நான் எடுத்து என்னுடைய பெயரிலே திருமதி அனந்தி சேகர் அவர்கள் கட்டுப்பாணத்தை செலுத்தினார். 7வது நான் நியமன பத்திரத்தை தாக்கல் செய்கிறேன்.
சரி, இதற்கு முன்னர் நீங்கள் போட்டியிட்ட போது நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. அப்படி இருக்கின்ற சூழலில் இப்போது மீண்டும் போட்டியிடுகின்ற போது வாக்குகள் பிரிக்கப்படும் சாத்தியம் இருக்கிறது இல்லையா?
அப்பொழுது போட்டியிடுகின்ற பொழுதிலும் எனக்கு என் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தார்கள். மஹிந்த ராஜபக்சேவிடம் பணம் வாங்கி கொண்டு கேட்கிறார் என்று. அதற்கு ஒரு நல்ல பதில் கிடைத்தது எவ்வாறு இருந்தால் கடவுளுடைய செயல் என்று தான் சொல்ல வேண்டும். நான் என்னுடைய கோரிக்கைகளை வைத்து பிரச்சாரம் செய்த பொழுது 2009 December 17 ஒரு நாள் தான் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய நாள் அன்று நான் தாக்கல் செய்திருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிப்பது என்ற கூட்டம் 2010 January 6 கௌரவ சம்பந்தன் ஐயா தலைமையிலே நடைபெற்றது. 22 பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் உட்பட 18 அதிலே பங்கு பெற்றிருந்தோம். அந்த நேரத்திலே சம்பந்தனையா சொல்லியிருக்க முடியும், தம்பி சிவாஜி நீங்கள் எங்களுடைய சட்டி கட்டுப்பாட்டை மாறிவிட்டீர்கள், இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியாது என்று என்னை வழியில் அனுப்பியிருக்க முடியும், ஆனால் வர செய்யவில்லை. அப்பொழுது நான் தெளிவாக சொல்லிவிட்டு தான் நாங்கள் வாக்கெடுப்பை நடத்தி 10 பேர் 8 என்று எல்லாம் வந்த பின்னர் தான் நான் அங்கிருந்து புறப்பட்டேன். அது பற்றி விரிவாக சொல்வதாக இருந்தால் இன்னொரு பேர் அனைத்தையும் சொல்ல முடியும். அப்பொழுது இன்றைக்கு அதே இராணுவ தளபதி சரத் பொன்சாவைத்தான் இன்றைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பாதுகாப்பாக நியமிக்கப் போகிறாரா. படுகொலைகளை நிகழ்த்தியவர்கள் இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா பதில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், அவரும் ஒரு படுகொலை குற்றவாளி தான். ஆகவேதான் அதை நான் சொல்லுகின்ற பொழுது நான் அவ்வாறு மஹிந்த ராஜபக்சேக்கு மரமமா அதில் வழங்கியிருந்தால் 2010 ஜனவரி 15 அமெரிக்க தூதுவராக இருந்த திருமதி பட்ரீசியா அவர்கள் வாஷிங்டனுக்கு ஒரு கேபிள் செய்தியை அனுப்பியிருக்கின்றார். உலகம் பூரா இருக்கக்கூடிய தூதராலயங்கள் அதே போல துணை தூதராலயங்கள் இருந்து அனுப்பப்பட்ட 2200 கேபிள் செய்திகள் கலி விக்கிலீக்ஸ் மூலம் கசிந்திருந்தது 2010 நவம்பர் மாதம் வழியாக இருந்தது. அதில் ஜனவரி 15 அனுப்பப்பட்ட ஒரு கேபிள் செய்தியிலே 4 பந்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிலே சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி அரசாங்க தரப்பையும் எதிர்த்தரப்பையும் சாராமல் வேட்பாளராக நிற்கிறார். பிரபாகரனுடைய உறவினர் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கேண்டிடேட், இவர் ஒரே ஒரு தமிழ் தலைவர் தான், சர்வதேச விசாரணை வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், மக்களுக்கு நஷ்டம் கிடைக்க வேண்டும், அதை பற்றி விரிவாக சொல்லப்பட்டதை நான் சுருக்கமாக கூற விரும்புகிறது. அது மாத்திரமல்ல, சிங்களவர்களுக்கு ஒரு பிரதமர், தமிழர்களுக்கு ஒரு பிரதமர் என்கின்ற கான்ஃபெடரேஷன் கூட்டு சமஸ்தி உலகிற்கு கான்ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியாவில் கூட கிடையாது, அது வந்து சமஸ்தி ஃபெடரலிசம், அது அவ்வாறு ஒன்றை கோரி நிற்கின்றார் என்ற ஒரு பந்தி குறிப்பிடப்பட்டது. 2 பந்தியிலே அதிலே நான் என்னை சந்தித்ததாக அவர்கள் எதுவும் கூறவில்லை. அவர்கள் என்னுடைய பத்திரிகை அறிக்கை விளம்பரங்களை பார்த்து தான் அந்த கேபிள் செய்தி அனுப்பப்பட்டிருக்கு. இன்னொன்று 2 பந்தியிலே சம்பந்தனையாவை தாங்கள் பல தடவைகள் சந்தித்ததாகவும் சர்வதேச விசாரணை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்று கேட்ட பொழுது சர்வதேச விசாரணை நல்ல விடயம்தான், நீங்கள் இதே பாராளுமன்றத்திலேயே எழுப்பக்கூடாது என்று கேட்ட கேள்விக்கு தான் எழுப்பினால் மிகுந்த பரபரப்பும் பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று தான் அஞ்சுவதாக குறிப்பிட்டதாக அதிலே குறிக்கிறார். 3rd பந்தியிலே இப்பொழுது கூட யாராவது அதை எடுத்து பார்க்க முடியும், ஜனவரி 15, 2010 கேபிள் செய்திகள். 3rd பந்தியிலே என்ன சொல்லப்பட்டிருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி பத்மினி சிதம்பரனார் அவர்களை யாழ்ப்பாணத்திலே சந்தித்த பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று கூறுகின்றார். 4th பந்தியிலே பாராளுமன்ற உறுப்பினர் முப்பு கணேசனை நாங்கள் சந்தித்த பொழுது அவரும் சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று கூறுகின்றார் என்ற செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வாக்கை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போட்டியிட்டேனா இல்லையா என்பதை தேர்தலுக்கு முன்னரேயே ஜனவரி 15 அனுப்பப்பட்ட அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் தலைநகருக்கு அனுப்பப்பட்ட கேபிள் செய்தி உறுதிப்படுத்துகின்றது. அது எனக்கு அங்கே பெரிய அளவில் 9600 சுமார் வாக்குகளை பெற்றேன், ஆனால் 2 ஆதரிக்க மறுத்தது இன்று நியாயம் என்று தெரிகின்றது. இதே போலத்தான் 2015 தேர்தல் வந்த பொழுதிலும் பாதுகாப்பு பதிலமைச்சராக இருந்தவரை மீண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று வந்த பொழுது இல்லை, அமெரிக்காவும் இந்திய தூதரகத்துக்கும் அவர் ஒரு உறுதிமொழியை வழங்கினால் நாங்கள் ஆதரிக்க முடியும், இல்லாவிட்டால் ஆதரிக்க முடியாது, கனவான ஒப்பந்தத்தை கசப்பு குழிகளுடன் செய்ய முடியாது, செய்த ஒப்பந்தத்தை கிழித்து வீசுபவர்களுடன் எண்ணத்தை பேச முடியும், இவர்களுக்கு பிளாங்க் செக்கை மற்றும் காசோலையை தேதி இடக்கடாத காசோலையை அல்லது தொகையிடாத காசோலையை கொடுப்பது போல இருக்கு, நாங்கள் ஏமாற்றப்படுவோம், ஆகவே என்னுடைய வாக்கை நான் இவருக்கு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வழங்க மாட்டேன் என்றதையும் கூறியிருந்தேன். அது மாத்திரமல்ல என்னுடைய வாக்கை ஐக்கிய சோசியலிச கட்சி என்று சிங்களவர் ஒரு போட்டியிட்டவர், அவர் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடையவர்கள், விரும்பினால் அவர்கள் பிரிந்து தனிநாடாக செல்ல முடியும் என்று சொன்னவருக்கு வாக்களித்திருந்தேன். முச்சக்கர வண்டி ஓட்டோ சின்னத்திலே போட்டியிட்டவர் சுமார் 10,000 வாக்குகளை தான் பெற்றார். இந்த தடவையும் போட்டியிட்டு 4வது தடவையாக அது கொள்கை அடிப்படையில் தான் அந்த முடிவெடுக்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தமிழ் கட்சிகளிலே பல, அதே போல தமிழ் மக்கள் பேரவை டிபிசி ஒரு சுயாதீன குழுவை நியமிச்சு திருவண்ணாமலையினுடைய பிஷப் அவர்கள் கத்தோலிக்க பிஷப் அவர்கள், அதே போல தென்கையில ஆதீனம் சிம்மியா மிஷன் போன்றவரும், அதே போல பல இடங்களில் பேராசிரியர்கள் பத்தி எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகளை கொண்ட குழு நியமிக்கப்பட்டு கௌரவ சம்பந்தன் ஐயாவை சந்தித்து பேசினார்கள். ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக அன்றைக்கு சம்பந்தன் ஐயா சொல்லியிருக்க வேண்டும், இவ்வாறு நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்துவது வாக்குகளை சுவரடிக்கும், யாரும் வாய் திறக்கவில்லை, நீங்கள் நில்லுங்கள் என்ற பொழுது எல்லாம் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார். அதே போல திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அந்த குழு கொழும்பிலே சந்தித்து அவருடைய இல்லத்திலே அவரும் இந்த வாக்குகளை சிதறிக்க வேண்டும் என்று எதுவுமே சொல்லவில்லை. அது மாத்திரமல்ல, அடுத்த நாள் யாழ்ப்பாணத்திலே முன்னாள் முதலமைச்சர் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவை அந்த குழு சந்தித்தது. அதே போல திரு சுரேஸ்வரேஸ்வரர் இபிஆர்ல திரு சித்தார்த்தன் புலன், திரு சுரிகாந்தா டெலோ ஆகிய பலரையும் சந்தித்த பொழுதிலும் யாரும் நீங்கள் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்ற கருத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான கட்சிகள் முன்வராத நிலைமையிலும் யார் பொது வேட்பாளர் என்பதை அடையாளம் காடுவதில் இருந்த இடுபறை காரணமாக மெல்ல தமிழினி மெல்லச்சாதம் என்று சொல்வார்களே சில பேர், அதுபோல மெல்ல மெல்ல கைவிடப்பட்ட நிலைமையிலேதான் நான் ஒரு கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்ட ஒரு பிரச்சனையை அறிய செய்ய வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் இறுதி நேரத்திலே தோல்வி கண்ட நிலையிலே நான் ஒரு வேட்பாளராக வந்திருக்கின்றேன். ஆகவே தமிழ் கட்சியினுடைய பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்பட்டால் அவர் வாக்குகளை பிரிக்க மாட்டாரா? நான் தான் வாக்குகளை பிரிக்கின்றேனா? வாக்குகளை பிரித்து யாரை வெல்ல வைப்பது, யார் லாபம் அடைய போகுது? ரெண்டு பகுதியுமே கொலை குற்றச்சாட்டுகள், போர் குற்றங்கள், இனப்படுகொலைகளை கொண்டவர்கள். ஒரு தரப்பு அதிகமாக செய்திருக்கு, இன்னொரு தரப்பு குறைவாக செய்திருக்கின்றதை ஒழிய யாரும் இங்கு புரிதர்கள் இல்லை. தொடர்ந்து இவர்கள் இப்பொழுது கூட எங்களுக்கு என்ன செய்வோம் என்று சொல்ல மறுக்கிறார். சொன்னால் நான் போட்டியில் இருந்து விலகுவேன் என்று சொல்லியிருந்தேன். அப்படி என்றால் எனக்கு ஒரு யாரை வெல்ல வைக்க வேண்டும் என்றால் நான் வார அறிக்கை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இதிலே இப்பொழுது கூட அஞ்சு தமிழ் கட்சிகள் சேர்ந்து 13 கோரிக்கைகளை வைத்திருக்காரு. 13 கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள போன்றோம் என்று யாராவது பிரதான வேட்பாளர்கள் சொல்வார்களா? ரெண்டு பிரதான வேட்பாளர்கள் மூன்றாவது ஆளுடைய செல்லக்கூடும். ஜேவிபி அது ஒரு இனவரி பிடித்த ஜேவிபி, வடக்கு கிழக்கை துண்டாடிய ஜேவிபி. இதே போல கடந்த மாதம் 30ஆம் தேதி ஜேவிபி தலைமை செயலகத்துக்கு சென்றுதான் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹைரத் அவர்களுடன் 1.5 மணி நேரம் நான் உரையாடி பார்த்தேன். பின்னர் நான் சொன்னேன், எங்களுடைய தூதுக்குழு உங்கள் 3 கட்சிகளையும் 3 பிரதான வேட்பாளர்களையும் சந்திப்பதற்கு வர இருக்கின்றோம், தேதிகளை வசதியான தேதிகளை தாருங்கள் என்று கேட்டு பெற்றுக்கொண்டேன். அதாவது 8வது தேர்தலிலும் கூட நாங்கள் ஏமாற்றப்பட்டு இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வும் இல்லை, போர்க்குற்ற விசாரணைகளுக்கான பொறுப்பு கூறலும் இல்லை, நீதியும் கிடைக்கப் போவதில்லை, எங்களுடைய மக்களுக்கு இழப்பீடுகளும் வழங்கப்பட போவதில்லை என்ற நிலைமையை நாங்களே ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா? இல்லை, நிமிர்ந்து நின்று நாங்கள் சர்வதேசத்தை பார்த்து தென்னிலங்கைக்கு ஒரு செய்தி சொல்லப் போகின்றோமா என்பதுதான் என்னுடைய வேட்பாளர் அந்த முன்வந்ததனுடைய நோக்கம். அதை அடையக்கூடிய விதத்திலே நான் ஒரு என்னுடைய வேட்பாளர் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை அதை நான் ஒரு திருகோணமலை பிரகடனம் போல அந்த அறிக்கையை சர்வதேசத்துக்கு நாங்கள் என்னத்தை ஈழத்தமிழினர் வாங்கி வேண்டி நிற்கின்றோம் என்பதை தெளிவாக கூறக்கூடியது. இதிலே தனிப்பட்ட சிவாஜி லிங்கத்துக்கு அல்ல, நான் ஒரு கருவி. தேர்தலுக்கு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, மிகப்பெரிய உயிர் சேர்ப்பதற்கு மத்தியில் போட்டிருக்கேன், கொல்லப்படலாம் அல்லது எதுவும் நடக்கலாம். எதிர்காலத்திலே என்னை பொறுத்தவரையில் 2010 மதுரை நிலப்பாட்டு தான் எடுத்திருந்தேன், இல்லாவிட்டால் நான் தமிழ் தேசிய கூட்டத்தில் இருந்திருந்தால் பாராளுமன்ற உறுப்பினராக 2010-15 வந்திருக்க முடியும். ஆகவே எனக்கு எதிர்காலத்திலே பதவிகள் அல்ல, இனத்தினுடைய விடுதலையும் சுயமரியாதையும் தன்மானமும் தான் முக்கியம் என்ற வகையிலே தான் நான் களத்திலே நின்று கொண்டிருக்கிறேன்.
ஆனால் நீங்கள் இத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு உங்களது கட்சியே ஆதரவு தரவில்லை. அதே போன்று தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காமல் போகின்ற சந்தர்ப்பம் வந்தால் அது சர்வதேசத்துக்கு தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டுவதற்கு பதிலாக பலவீனத்தை வழிகாட்டுவதாக அமையாதா?
என்னுடைய கட்சியே என்று அவர்களும் வலிக்கு வருவார்கள், வர வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் அம்பலப்படுத்தப்படுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது சரி 13 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ள 2 தரப்பும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், 3 தரப்பும் என்ன செய்ய போறார்கள்? இவர்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களியுங்கள். அதே மாதிரி ஒரு சில கட்சிகள் சொல்லக்கூடும், இல்லை நாங்கள் சஜித்துக்கு வாக்களிக்கிறது என்று சொல்லக்கூடும். 5 பேரும் கூட்டாக சொல்ல போறார்களா? அதிகமா இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறப்போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி உட்பட தெலோ உட்பட நான் இப்பொழுது தெலோவினுடைய தவிசாளர் சேர்மன் போஸ்டிலிருந்தும் என்னுடைய முக்கிய பதவியில் இருந்தும் விலகி இருந்தேன். மீண்டும் அவர்கள் எனக்கு ஒரு வாரம் காலக்கதை கொடுத்ததன் பின்னர் என்னுடைய சகல பதவிகள் இருந்து திறந்து வெறும் அடிப்படை உறுப்பினராக, அது கூட என்னை நானே இடம் நிறுத்தியது போல மூன்று மாதங்கள் எந்த கட்சி நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டேன், உங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து நான் நிரந்தரமாக வெளியேறுவதா இல்லையா என்பது. நான் இன்றைக்கு 46 ஆண்டுகளாக பயணம் செய்த அந்த பயண வாகனம் பழுதடைகிறது அல்லது வேறு திசையிலே போடுகின்ற இறங்கி அந்த இலக்கை நோக்கி நடந்து செல்ல வேண்டும் அல்லது வேறு வாகனத்திலே ஏறி செல்ல வேண்டும். ஆகவே அது வேண்டுமென்றால் நான் தேவையை இன்னொரு அறிவிப்பை என்னால் விடுவிட முடியும். எதிர்காலத்திலே எந்த பதவிகளுக்காவது நான் போட்டியிட மாட்டேன் என்று கூட இந்த தேர்தல் முடிவடைந்ததை பொறுத்து நான் அறிவித்து விட்டு நான் அரசியலில் தொடர்ந்து நிற்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே மக்கள் தெரிவு செய்வது இந்த இதைத்தான் பலர் என்னிடம் கேட்டார்கள், சர்வஜன வாக்கெடுப்பு போல நீங்கள் பிரகடனப்படுத்துங்கள், அது பல அமைப்புகள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை, ஒருவேளை அதில் வாக்குகள் குறைந்தால் அது எங்களுடைய இனத்தை பாதிக்கும் என்ற அடிப்படையிலே நான் அதை அவர்களுக்கு கருத்து சொல்லியிருக்கின்றேன். ஒப்பீனியன் போல் என்று சொல்வோம், இது நாங்கள் சிலர் வைத்த ஒப்பீனியன், நாளைக்கு இன்னும் அதிகமாக மாறலாம். அதை விடுத்து இவர்கள் தாங்கள் அகங்காரமாக இருக்கின்ற பொழுது இவர்களுடைய பின்னால் சென்று ஆதரிப்பதை ஒருபோதும் சுயமரியாதையுடைய தமிழனோ தமிழிக்கையோ செய்ய முடியாது என்பதனுடைய அடையாளமாகத்தான் சிவாஜிலிங்கம் களத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு அவர்கள் ரெண்டு தரப்பும் பதறிக்கொண்டிருப்பது இதில் இன்னொரு பொருட்டாக மதிக்கவில்லை என்றால் ஏன் பதறுகிறீர்கள், ஏன் விமர்சனங்கள் வைக்கின்றீர்கள், இவருக்கு சரி 1000-2000 வாக்கு கிடைக்காது அப்போ தூக்கி போட்டு போகட்டும் என்று ஏன் நீங்கள் நினைக்காமல் இருக்கின்றீர்கள். இவை மக்கள் மத்தியிலே கடந்த தேர்தலில் மிக உற்சாகமாக ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களித்து கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் அதே அளவு ஆதரவை பெற முடியாது இவர்களால். அவ்வாறென்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? சிங்கள மக்கள் சிங்கள பௌத்தர்கள் தங்களுடைய தலைவரை தெரிந்து கொள்ளும்.
இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் இப்போ உங்களுடைய எதிர்ப்புகளையும் ஆட்சேபனைகளையும் வந்து நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சிக்குள்ளேயே காட்டி அவர்களையும் இணைத்து செயற்படாமல் எதற்கெடுத்தாலும் நீங்கள் நேரடியாக எதிர்த்தரப்படமே போய் நின்று அவர்களோடு சரிக்கு சரி நிற்பதன் மூலம் நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் அல்லது என்ன சாதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்?
நான் என்ன சாதித்திருக்கிறேன் என்ன சாதித்திருக்கிறேன் என்பதை நவம்பர் 17 பதில் சொல்லும். இன்றைக்கு நண்பர் சுரேஷ் பிரவீஜர் கூறியிருக்கின்றார், சுவாஜிலிங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டி வரும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கின்றார். செலவுக்குள்ளேயே நான் சார்ந்த இயக்கத்துக்குள்ளே யாழ்ப்பாண மாவட்ட குழுவிலே ஒருவரை தவிர மிச்செல்லாரும் என்னுடைய நடவடிக்கை சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்கே மக்கள் இளைஞர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள், நான் அந்த கட்சியை உடைப்பதற்கோ அல்லது சலசலப்புகளை இன்னும் அதிகரிப்பதற்கோ விரும்பவில்லை. ஆகவே கால நாள் ஓட நீங்கள் இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் சுவாதிலிங்கத்தை பற்றி நீங்கள் போட்டி எடுத்திருக்க தேவையில்லை என்றால் இந்த போட்டியிடுறது பொருட்டு இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய நேர்காணல் கேட்க தேவையில்லை. நீங்கள் என்ன நேர்காணல் கேட்கின்றீர்கள் என்றால் இந்த அந்த அந்த நேர்காணலை இந்த உங்களுடைய வானொலி ஊடாக மக்கள் கேட்கப் போகிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். உங்களிடம் தலைவர் கேட்டிருக்க கூடும் இந்த கல்வியை அவரிடம் கேளுங்கள். ஆகவே நீங்கள் கேட்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆகவே நான் எனக்கு சொல்லக்கூடியதை எந்த கேள்வியை நான் நாளையிலிருந்து திருவண்ணாமலையில் எங்களுடைய மிக முக்கியமான பிறப்பு பிரச்சார கூட்டங்களை பெரிய அளவிலான கூட்டங்கள் நாளையிலிருந்து ஆரம்பமாகிறது. மட்டக்களப்பு அம்பாறை அதே போல கொழும்பிலும் என்னுடைய பிரச்சார கூட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்றேன். அதே போல மலையகத்திலும் குறைந்த 3 பிரச்சார கூட்டங்களை நடத்துவோம், பல சந்திப்புகளை நடத்துவேன். அதே போல வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் 8 மாவட்டங்களிலும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வேன். அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்திலே மிக அதிக அளவிலே எண்ணிக்கையிலே மக்கள் இருக்கின்ற காரணத்தால் முடிந்தளவு என்னுடைய கருத்துக்கள் சென்றடைய வேண்டும். தீர்மானத்தை மக்கள் எடுத்தார்கள், அவர்கள் தீர்மானிக்கட்டும், அவர்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம். அதுவே அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் மக்களுக்கு சரியான ஒரு வழியை சுட்டிக்காட்ட வேண்டியது தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் ஆற்றுகின்றேன்.
தமிழர்களை பொறுத்தவரையில் அடுத்த கட்ட அரசியலை கொண்டு நடத்தவிருக்கும் சக்தியாக அவர்கள் பல்கலைக்கழக சமூகத்தை பார்க்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பல்கலைக்கழக சமூகம் எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற போது நீங்கள் இப்படி தன்னிச்சையாக அரசியலில் ஈடுபடுவது யாரை திருப்திப்படுத்துவதற்காக? நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்காகவா அல்லது அடுத்த தலைமுறைக்காகவா அல்லது ஒரு மர்மமான ஒரு 3வது கும்பலுக்காகவா?
யாரும் பொது வேட்பாளரை போட முடியாத சூழ்நிலையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் தமிழ் மக்கள் பேரவை எடுத்த முயற்சியினுடைய தொடர்ச்சியாக அது கொஞ்சம் தலைமை நிலைமையில் இருந்த பொழுது இந்த 6 கட்சிகளை அழைத்திருந்தார்கள். அழைத்து பேசி நடத்திய முதல் நாளிலேயே அந்த ஏற்பாட்டு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுடைய தரப்பிலே தமிழர் தரப்பிலே ஒரு வேட்பாளர் இருக்கின்றார், அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னதை ஏன் ஊடகங்கள் நான் நினைக்கின்ற விபரசிக்கவில்லை என்று நான் சொல்கின்றேன். அவ்வாறு நடந்தது. அதன் பின்னர் கூட முடிவடை கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் கூட செலவனுடைய செயலாளர் நாயத்துடன் கூட அந்த இளைஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த நிலைமையை நோக்கி ஆகவே நாங்கள் என்னுடைய முழுமையான ஆதரவை பல்கலைக்கழக மாணவர்களுடைய கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த ஆறு கட்சிகள் கூடினார்கள். அஞ்சு கட்சிகள் இந்த கோரிக்கையை 13 கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்ற முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கேன். அதை மலினப்படுத்துவது அல்ல, அதற்கு வலி சேர்க்கின்ற நான் இன்றைக்கு அவர் இணக்கப்பாடு ஏற்பட்டால் சுவாதிகள் விளங்குகிறார்கள் தான் அனுசரணையான நிலைமை. இது குழப்புகின்ற நிலைமை அல்ல. நண்பர் கஜேந்திரகுமாரை இணைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் கேட்ட கோரிக்கை இடைக்கால அந்த சபையிலே அந்த அரசியல் அமைப்புக்கான இடைக்கால அறிக்கையிலே தமிழ்ச் தேசிய மக்கள் முன்னணி நிராகரிக்க வேண்டும் சேர்க்கின்றதான் கேட்டார். ஏன் அதை மறுத்தார்கள், அவர்களை அவர் வெளியில் விட்டார்களோ எனக்கு தெரியவில்லை. நான் சார்ந்த தமிழ் விடுதலை இயக்க செலவு கூட நாங்கள் பகிரங்கமாக இடைக்கால அந்த அறிக்கையை நிராகரித்தவர்கள். ஆகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டது என்று சொல்ல முடியாது. தமிழ்த் தேசிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புரட்டும் தான் ஏற்றுக்கொண்டது. செலவு ஏற்க மறுத்தது என்பது வரலாறு. ஆகவே செலவும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் இதை நிராகரித்தது என்று சொல்லியிருக்கலாம். அது செலவு கேட்டால் அப்படியே அந்த தமிழ்த் தேசிய முன்னணி நிராகரித்தேன் சொல்லுதால் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் அந்த நிராகரிக்கப்பட்ட பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒத்தியாட்சியை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துவாக்கம் அன்றைக்கு அஞ்சு கட்சிகள் மத்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மிகவும் ஆபத்தான நிலைமை. எல்லாம் அவர்களுடைய பேச்சுவார்த்தை சென்று பேசி நாங்கள் தோற்று விட்டோம் என்ன செய்கின்றோம் என்பது இந்த 10 நாளைக்குள்ள தெரிய வரும். ஆகவே நான் என்னை பொறுத்தளவிலே தமிழ் மக்கள் ஒருமித்த எடுக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக நான் ஒருபோது நிற்க மாட்டேன். அதை நான் தெளிவாக ஊடக சந்திப்பிலே சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் வாபஸ் பெறுங்கள் என்று சொன்னால் நான் வாபஸ் பெற தயாராக இருக்கின்றேன். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையிலே ஒரு சில கட்சிகள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்கப் போகின்றோம் என்றால் அவர்கள் ஆதரிக்கின்ற மக்களுக்கு சொல்லட்டும். அல்லது இந்த ஐந்து கட்சிகளும் ஒரு உடனே ஒரு கூட்டாக நீங்கள் விரும்பியவர்களுக்கு ஆதரிக்கிறது என்றால் மக்களுக்கான தெரிவு அந்த 2 பிரதான கட்சி வேட்பாளர் உட்பட எனக்கும் ஆதரிக்கின்ற தெரிவு வரும். சிவாஜினிங்கத்தை ஆதரிங்க என்று சொல்லக்கூடிய மனவளம் மன வலிமை எத்தனை கட்சிகளுக்கு அந்த கூட்டாக இருக்கின்றது எனக்கு தெரியாது. அதே போல நண்பர் கஜேந்திரகுமாரோட கட்சி பரிஷ்கரிக்க கோருகின்றது. அது மக்களுக்கான அவர்களுக்கான அடிப்படை உரிமை அவர்கள் விரும்பியதை செய்வதற்கான உரிமை அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அது பரிஷ்கரிக்க போகிறார்களா அல்லது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறார்களா அல்லது நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் அடிமைகள் போல பிரதான வேட்பாளர்கள் 2 அல்லது இன்னும் இனவாத சக்தியாக இருக்கிற ஜேபிஎஸ்பிக்கு 3 கலந்து கொஞ்சம் கொஞ்சம் போட போறோமா என்பது 14 தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டும். ஒருவேளை வாக்குகள் குறைந்து விட்டது என்றால் இனத்தினுடைய விடுதலை போராட்டமோ செல்பிசியோ எந்தவித கலங்கமும் ஏற்படாத விதத்திலே தான் என்னுடைய திட்டங்களை நான் வகுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு கணிசமான ஆதரவு பெற முடியுமாக இருந்தால் அது சர்வதேசத்துக்கும் தென்னிலங்கைக்கும் ஒரு செய்தியாக இருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. தமிழர்களின் தாகம் தமிழ் தாயம்.
சரி, மிக்க நன்றி சிவாஜி நிங்கம் அவர்களே. வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.